لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الغم وجاهد لله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله الحاضرون أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوفوا بالعهد إن العهد كان مسؤولا صدق الله مولانا العظيم எல்லாவுகளும் உலகத்தை படைத்து இதை பாரித்து போஷித்து ரட்சிக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சிக்காக அதனுடைய முயற்சிக்காக உழைக்கிறார்களோ பாடுபடுகிறார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாம். செய்யுதில் ஐயாம் புனித வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் பிரசங்கத்தை செயல்படுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் தனியிலும் கூட்டாக வாழ்கின்றவர்கள் ரகசியத்திலும் பரகசியத்திலும் இரவிலும் பகலிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும்படியும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் ஒத்தியத்தை செய்கின்றேன். அன்பு கட்டளையிலிருந்தேன் பெருமதிப்புக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நெறியை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு பண்பாடு உள்ளவனாக ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்குரிய போதுமான வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு போதித்திருக்கிறது. இஸ்லாம் என்பதே நற்பண்புகள் தான் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லி இருக்கிறார்கள், நான் நட்பண்புகளை பூரணப்படுத்துவதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்னை அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்கின்ற இபாதத்துக்கள் கூட எங்களிடத்திலே நல்ல பண்பாடுகளை வளர்ப்பதைத்தான் பிரதான இலக்காக கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஏன் நாங்கள் கொடுக்கின்ற சதக்கா ஜகாத்களாக இருந்தாலும் கூட எங்களுடைய நடத்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது, எங்களுடைய உழப்பாங்கிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதைத்தான் பிரதானமான இலக்காக கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹதீஸில் புதுச்சியிலே அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் யாருடைய தொழுகையை கபூல் செய்வேன், யாருடைய தொழுகை அங்கீகரிக்கப்படும் என்பதை அல்லாஹ் கூறுகின்ற பொழுது பணிவாக நடக்கின்ற மனிதர்கள், என்னுடைய சமூகத்திலே வாழ்கின்ற மனிதர்களுக்கு மத்தியில், என்னுடைய படைப்பினங்களுக்கு மத்தியில் மிகவும் இரக்கமாகவும் பணிவாகவும் நடக்கின்ற மனிதர்கள், அதே போன்று ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், அனாதைகள், பாதிக்கப்பட்ட மக்கள், இவர்களோடு இரக்கமாக நடக்கின்ற மனிதர்களுடைய தொழுகையை தான் நான் கபூல் செய்வேன் என்று அல்லாஹ் கூறுவதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் குறித்து எங்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு பேர் உண்மை என்னவென்றால், நாங்கள் செய்கின்ற எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தும் அவை எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றிருந்தால், எங்களுடைய நடத்தையில் நல்ல பண்பாடுகளை அதை ஏற்படுத்தவில்லை என்றிருந்தால், அந்த இபாதத்துக்கள் பிரயோசனமற்றவைகள், அல்லாஹ்விடத்தில் கூட அங்கீகரிக்கப்படாதவைகள். எனவே இஸ்லாம் நல்ல அகலாக்குகளுக்கு நல்ல பண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கல் பி மீசானில் அப்த் யௌமல் கியாமத்தி மின் ஹுஸ்னில் குல்க். நாளை மறுமையில் அல்லாஹ் மனிதர்களுடைய அமல்களை எல்லாம் போட்டு நிறுத்தின்ற பொழுது அவருடைய தராசை கழிக்க செய்யக்கூடிய அமல் பண்புகளை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்சனஹும் அக்லாக்கன். பூரணமான மூமினானவர்கள் யார், பரிபூரணமான ஈமான் உள்ள மனிதர்கள் யார், அஹ்சனஹும் அக்லாக்கன், நல்ல பண்பாடுகள் உள்ள மனிதர்கள், நல்ல அகலாக்குகள் உள்ள மனிதர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாக இருக்கின்றது என்பதற்கு அடையாளம் அவனிடத்திலே நற்பண்புகள் இருக்கும். நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய அமல்கள் நெருக்கப்படுகின்ற பொழுது அவனிடத்தில் இருக்கின்ற நட்பண்புகள் தான் அவனுடைய சராசரி கரு செய்யக்கூடியதாக இருக்கும். அதையும் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன தஈமுன் ஃபி பைத்தின் ஃபி வஸத்தில் ஜன்னத்தி லிமன் ஹஸன குலுகு யா ஃபி ஆலல் ஜன்னா. நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன், யாரில் நல்ல பண்பாடுகள் இருக்கிறதோ, யாரிடத்தில் நல்ல அகலாக்குகள் இருக்கிறதோ, அவருக்கு சுவர்க்கத்தின் உச்சியில் ஒரு மாளிகையை அமைத்து தருவதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த உலக வாழ்க்கையினுடைய வெற்றியும் மறுமையினுடைய வெற்றியும் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற நட்பண்புகளிலே தான் தங்கியிருக்கின்றது. அந்த நட்புள்ள ஒரு பிரஜையாக எங்களை மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் எங்களுக்கென்று இபாதத்துக்களை, வணக்க வழிபாடுகளை, கிரியைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் நாம் குர்ஆன் சுன்னாவை படிக்கின்ற பொழுது புலப்படுகின்றது. சகோதரர்களே, நாம் வாழ்கின்றதும் ஒரு சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழ்கின்ற நாடு. இந்த நாட்டிலும் கூட எங்களுடைய தாவாவினுடைய வாயில்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றது. பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் இன்று உருவாகி இருக்கின்றது. எங்களை சுற்றி இருக்கின்ற 90% முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய செய்தியை எட்டி வைக்க வேண்டிய அமானுஷத்தை அல்லாஹ் எங்களுடைய தோள்களிலே சுமத்தி இருக்கின்றான். ஆனால் இன்று எங்கள் நாட்டை பொறுத்தவரைக்கும் தாவாவினுடைய வாயிலில் திறந்திருக்கின்ற ஒரே ஒரு வாயில் அஹ்லாக் என்று சொல்லுகின்ற வாயில் மாத்திரம்தான். நாம் எந்தளவு தூரம் இந்த நாட்டிலே நட்பண்புகளோடு வாழ்கின்றோமோ, எங்களுடைய நல்ல நடவடிக்கைகளை வெளிப்படுத்துகின்றோமோ, அதை பார்த்து கவர்ந்து இஸ்லாத்தின் பக்கம் வந்து சேருவார்கள் அல்லது இஸ்லாத்தின் பாதுகாவலர்களாக வந்து இருப்பார்கள். எனவேதான் அஹ்லாக் இன்று இலங்கை முஸ்லிம் சமூகம் குறிப்பாகவும் உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லிம் உம்மத் பொதுவாகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம், தங்களுடைய கவனத்தை குவிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இஸ்லாம் என்பது. வெறுமனே எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் கிரியைகளில் மட்டுமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நடத்தைகளில் இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய வியாபாரத்திலே, எங்களுடைய பொருட்கள் வாங்குகளிலே, எங்களுடைய உறவுகளிலே, எங்களுடைய ஏழை விவகாரங்களில் எல்லாம் இஸ்லாம் பிரதிபலிக்கின்ற அளவுக்கு இஸ்லாத்தை கற்று அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு பண்புகளையும் நாம் தேடி படிக்க வேண்டும். இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நற்பண்புகளையும் தேடி படித்து எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் அதனை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பற்றி நாம் ஆராய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் நினைக்கின்றேன் சில காலங்களுக்கு முன்பு சிதுக் உண்மையாளர்களாக எவ்வாறு நாம் இருக்க வேண்டும், குர்ஆன் எத்தகைய உண்மையாளர்களை பற்றி பேசுகின்றது என்பதை பற்றி ஞாபகம் இருக்கிறது. அதே தொடரில் இன்ஷா அல்லாஹ் இன்று குர்ஆன் எதிர்பார்க்கின்ற
என்ற அந்த பண்பை பற்றி சில விடயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய வாழ்க்கையில் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. குழுக்கள் வாபா பரந்தளவிலே நடைபெற்ற பொற்பாட்டிலே குழுக்கு உண்மையை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்று குழுக்கள் வாபா நம்பிக்கை நாணயம் வாக்குறுதியை நிறைவேற்றுதல் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது பற்றி குரான் சுன்னா எங்களுக்கு எதிர்பார்க்கின்றது என்பதை பற்றி சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், வஆஃபு பில் அஹ்த் இன்னஹு இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுங்கள், நீங்கள் நம்பிக்கை நாணயம் உள்ளவர்களாக இருங்கள், காரணம் நாளை மறுமையில் நீங்கள் அளித்த ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். நீங்கள் செய்த வாக்குறுதி ஒப்பந்தங்கள், நீங்கள் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினீர்கள் என்பது நாளை வறுமையில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்துல் இஸ்ரா 34வது வசனத்திலே சொல்லி இருக்கின்றார். அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்கிறார், நாளை வறுமையில் விசாரணைக்குட்படுத்தப்பட இருக்கின்ற விடயங்களில் ஒன்று அல் வஃபா, ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுதல், நம்பிக்கை நாணயமாக இருத்தல் என்பது மறுமையில் விசாரணைக்குட்படுத்தப்படும். சகோதரர்களே, மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகிறார்கள், அவர்களுக்கு என்று ஒரு சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்குள்ளே நீங்கள் படித்தால் கேள்விகள் அந்த சிலபஸுக்குள்ளே பாடத்திட்டத்துக்குள்ளே தான் அந்த கேள்விகள் வரும். 2 வருடத்தின் பின்னர் நடக்கின்ற பரீட்சையில் இந்த பாடத்திட்டத்துக்குட்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் கேள்வியாக வரும். அதேபோன்று இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்காக தரப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டம் நாளை மறுமையில் அதற்கான கேள்விகள் எங்களுக்கு முன்னால் கேட்கப்படும். அந்த பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பாடப்பரப்பு கொலுக்குள் வவா, நீங்கள் எந்தளவு தூரம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் எந்தளவு தூரம் நம்பிக்கை நாளை உள்ளவர்களாக இருந்திருக்கிறீர்கள், நீங்கள் அளித்த வாக்குறுதிகளை எந்தளவு தூரம் நிறைவேற்றியிருக்கிறீர்கள், நீங்கள் செய்த ஒப்பந்தங்களை எந்தளவு தூரம் சரியாக செய்திருக்கிறீர்கள் என்பது நாளை மறுமையில் எல்லோருக்கும் முன்னாலும் நாம் நிறுத்தாட்டப்பட்டிருக்கப்பட இருக்கின்ற முக்கியமான கேள்வி. அல்லாஹ் சொல்லுகின்றான், வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நீங்கள் அளித்த ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் நிச்சயமாக நாளை வரையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். அல்லாஹ் நபிமார்களை பற்றி அந்த நபிமார்களுடைய பகனை பற்றி சொல்லுகின்றார். ஒரு பொருள் கிட்டாரி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இன்னும் கால சாதிக்கல் அவர் சாதிக்கல்வா, ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை மிகச் சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். ஒக்கான ரசூலன் நபியா, அவர் அதனால் அல்லாஹ்வுடைய ரசூலாகவும் நபியாகவும் தெரிவு செய்யப்பட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய மனிதர்களிடத்தில் இந்த பண்புகள் இருந்ததன் விளைவாக அல்லாஹ் அவர்களை ரசூலாகவும் நபியாகவும் தெரிவு செய்திருக்கின்றான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து அல்லாஹ் சிலாகித்து சொல்கின்ற ஒரு பண்புதான் ஒரு குறிப்பிட்ட இஸ்மாயில் இல்லாமல் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சிந்தித்து பாருங்கள். அவர் தனக்கு தான் அளித்த வாக்குறுதிகளையும் தான் வாழ்க்கையில் செய்த ஒப்பந்தங்களையும் சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அல்லதி வஃபா, தான் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் தஆலா திரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் மூமின்களுடைய பண்பு அல்லாஹ் குர்ஆனிலே மூமின்கள் என்பவர்கள் யார், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அந்த மூமின்கள் யார் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லதீன ஹும் பி அமானாதிஹி சரியாக பேணி நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருந்தார். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மூமின்கள் என்ற பட்டம் பெற வேண்டுமாக இருந்தால் என்ன எப்படி அல்லாஹ் சொல்லுகின்றார்கள், தங்களுடைய தொழுகையில் அவர்கள் நிறையற்றமாக இருப்பார்கள், எப்படி அவர்கள் நிறையற்றமாக இருப்பார்களோ, எவ்வாறு தங்களுடைய தொழுகையில் பேரராக இருப்பார்களோ அதே போன்றுதான் அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே மூமின்கள் என்பவர்கள் தொழுகையில் உயிரோடு இருப்பவர்கள், தொழுகையை பேணி நடக்கக்கூடியவர்கள், தட்டை கொடுக்கக்கூடியவர்கள் என்று மட்டும் அல்லாஹ் வணக்க வழிபாடுகளோடு நிறுத்தி விடாமல் தங்களுடைய அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் நிறைவேற்றக்கூடிய பண்புள்ளவர்களாக இருப்பார்கள் என்று கூறுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய மூமின்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் கபூல் செய்ய வேண்டும். இப்படி இஸ்லாம் எதிர்த்து எதிர்பார்க்கின்ற அப்பா நாணயம் என்ற பண்பு எதை சொல்லுகிறது, ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவது என்ற பண்பு எதை சொல்லுகிறது, வெறுமனை மனிதர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் மட்டுமா, வெறுமனை மனிதர்களோடு நாம் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் மட்டுமா, அல்லது ஒரு விரிந்த பார்வை இஸ்லாத்துக்கு இருக்கிறது? சகோதரர்களே, அல்வபா என்ற பண்பு, அல்வபா என்ற பண்பு நான்கு கேள்விகளை எங்களுக்கு முன்னால் கேட்டு வைக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வோடு எந்த அளவு தூரம் நாங்கள் நம்பிக்கை நாணயத்தோடு இருக்கிறோம், அல்லாஹ்வும் நாங்களும் செய்து கொண்ட உடன்படிக்கையை எந்த அளவு தூரம் நிறைவேற்றி இருக்கிறோம், இதுதான் பிரதானமான கேள்வி. இரண்டாவது, அல்வஹா மஹரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த அளவு தூரம் நாங்கள் நாணயமாக இருக்கின்றோம். மூன்றாவது, மனிதர்களோடு புழங்குகின்ற நேரம், மனிதர்களோடு ஏனைய மனிதர்களோடு பழகுகின்ற நேரம் அவர்களோடு நாங்கள் எந்த அளவு தூரம் நாணயமாக இருக்கின்றோம். நான்காவது, எங்களுக்கு நன்மை செய்த மனிதர்கள், எங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற மனிதர்களுக்கு நாம் எந்த தூரம் விசுவாசமாக இருக்கின்றோம், நாணயமாக இருக்கின்றோம். முதலாவது, அல்லாஹ்வுக்கு எந்த அளவு தூரம் நாங்கள் நாணயம் உள்ளவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வோடு எந்த அளவு தூரம் வஃபா என்ற பண்போடு இருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ் எங்களை படைத்து அவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே சில உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். உதாரணமாக, இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னத். அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களிடத்தில் ஒரு வியாபார ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார். என்ன? எங்களுடைய உயிரையும் எங்களுடைய உடைமைகளையும் அவன் ஒரு விலை கொடுத்து வாங்கி இருக்கின்றான். என்ன விலை? சுவர்க்கம் என்கின்ற விலை. அன்னலகும் ஜன்னத், சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவதாக சொல்லி எங்களிடத்தில் எங்களுடைய உயிர்களையும் எங்களுடைய உடைமைகளையும் அவன் வாங்கி இருக்கின்றான். ஒரு வியாபார ஒப்பந்தம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் செய்துவிட்டு தான் வந்திருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட அந்த வியாபார உடன்படிக்கையை இட்டும் நன்மாராயணம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய உயிரை தியாகம் செய்தால், அல்லாஹ்வுக்காக உங்களுடைய செல்வங்களை தியாகம் செய்தால், அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவதாக ஒரு ஒப்பந்தம் அல்லாஹ்வோடு செய்திருக்கின்றோம். சகோதரர்களே, அந்த ஒப்பந்தம் ஞாபகம் இருக்கிறதா? அப்படி ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம் என்று தெரியுமா? அந்த ஒப்பந்தத்தை எந்த தூரம் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்கள் அழகாக நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் அவர்களை பாராட்டிய குரானை கூட சிராகித்து சொல்லி இருக்கின்றார். அவர்களுடைய தகப்பன், அன்புக்குரிய சகோதரர்களே, உகர் யுத்தத்துக்கான அழைப்பு வருகிறது. எப்பொழுதும் அப்துல்லாஹ் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே நான் ஒரு வியாபார ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், அவன் சுவர்க்கத்தை
தெளிவாகவே இருந்தார்கள். உகது யுத்தத்துக்கான அழைப்பு வந்தது.
உகது யுத்தத்தில் அப்துல் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கு பற்றி, அந்த யுத்தத்தில் பங்கு பற்றுவதற்கு முன்பே தான் இந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டு விடுவேன் என்று அவர்கள் கனவு கண்டார்கள்.
அதை நம்பினார்கள்.
தன்னுடைய மகன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, என்னுடைய அருமை மகனே, இந்த போராட்டத்தில் சில வேளைகளில் நான் ஷஹீதாகலாம், சுவர்க்கத்தில் என்னுடைய இருப்பிடத்தை நான் காண்கிறேன், ஆனால் இதோ இந்த பிள்ளைகள், ஐந்து பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உன்னுடைய கைகளை நான் அமானுதமாக தருகிறேன். எனக்கு இவ்வளவு கடன் இருக்கின்றது, இந்த கடன்களை எல்லாம் நீ பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கடன்களையும் குடும்பத்தையும் தன்னுடைய மகன் ஜாபிரிடத்தில் பொறுப்பு கொடுத்துவிட்டு அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள் உகத் யுத்தத்திலே போய் போராடி அந்த போராட்டத்திலே ஷஹீதாகிறார். அவருடைய மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையை ஷஹீதாக கண்டு ஒரு தூளை கட்டி பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள், தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் அழுதாலும் சரி அழாவிட்டாலும் சரி, ஜாபிரே, உங்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த கண்ணியத்தை பாருங்கள். அல்லாஹ் எந்த ஒரு மனிதருடனும் திரைக்கு பின்னால் இல்லாமல் பேசியது கிடையாது. யாருடனும் அல்லாஹ் திரை இல்லாமல் பேசியது கிடையாது. உங்களுடைய தந்தையோடு அல்லாஹ் திரை இல்லாமல் பேசியிருக்கின்றார். உங்களுடைய தந்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றி இருக்கிறார். அதனால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கண்ணியம் திரை இல்லாமல் அல்லாஹ் உங்களுடைய தந்தையோடு பேசினார். உங்களுடைய தந்தையிடத்தில் கேட்டால், என்னுடைய ஐயாரே உனக்கு என்ன தேவை என்று கேள் என்று சொன்னதும் உங்களுடைய தந்தை என்ன சொன்னார் தெரியுமா? மீண்டும் ஒரு தடவை என்னை நீ பூமிக்கு அனுப்பு, உன்னுடைய பாதையில் நான் ஷஹீதாகி மீண்டும் ஒரு ஷஹீதாக வந்து சேர்கிறேன். இதுதான் உன்னுடைய தந்தை கேட்டார். உன்னுடைய தந்தையுடைய இரண்டாவது ஆசையும் அல்லாஹ்வுடைய ஓடையில் ஷஹீதாக வேண்டும். மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வுக்கு அவர் அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தார்.
அல்லாஹ் சொன்னார், என்னுடைய சபாக்கதரில் அப்படி ஒன்று இல்லை.
மறைத்தவர்களை மீண்டும் உலகத்துக்கு அனுப்புவது என்று ஒன்று இல்லை. வேறு ஏதாவது கேளுங்கள் என்று சொன்னபோது, இறைவா, நான் அனுபவிக்கின்ற இந்த சுவர்க்கத்தை இன்பங்களை எனக்கு பின்னால் இருக்கின்ற மக்களுக்கும் நீ அறிவித்து விடு என்று அவர் சொன்னார்.
அப்பொழுதுதான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான், அல்லாஹ்வுடைய
பாதையில் மரணித்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்கள் நீங்கள் மரணித்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம்.
அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உடவை திருஷ்கரித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற குர்ஆன் வசனம் இறங்கியது. இவர்கள் தான்
அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கை உண்மைக்கு உண்மையாக நிறைவேற்றிய மனிதர்கள் சகோதரர்களே.
1967 அரபு இஸ்ரேல் யுத்தம் நடந்தது.
அதில் உக்கிரமான ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எகிப்தில் இருந்தும் பல முஜாஹிதீன்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்துக்கு முன்வந்தார்கள். அந்த நேரம் ஒரு விவசாயி அவரிடத்தில் இருந்த ஒரே ஒரு மாற்றம் தான், விவசாய நிலத்தை உழுது பயன்படுத்துவதற்காக இருந்த ஒரே ஒரு மாடு அவரிடத்தில் இருந்தது.
அதுதான் அவருடைய சொத்து. அந்த போராட்டத்தில் அவரும் கலந்து கொள்வதற்காக வந்தார்.
வந்தவுடன் அந்த போராட்டத்தை வலியுறுத்தி சென்றிருந்தவர்கள் முஜாஹிதீன்கள் சொன்னார்கள்,
சகோதரரே, எதற்கு அவர் எப்படி வந்து சேர்ந்தார் தெரியுமா? தன்னிடத்தில் இருந்த ஒரு மாட்டையும் விற்றுவிட்டு அந்த பணத்தை கையோடு கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது கேட்டார்கள், எதற்காக நீங்கள் இந்த மாட்டை விற்றுவிட்டு வந்தீர்கள்?
உங்களுடைய குடும்ப பிழைப்புக்காக அந்த மாட்டை வைத்துவிட்டு வந்திருக்கலாம் தானே?
நீங்கள் தானே உங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த சகோதரர் என்ன சொன்னார் தெரியுமா? சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்லி இருக்கின்றார்?
உங்களுடைய உயிரை மட்டும் தாருங்கள், சுவர்க்கத்தை தருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி அல்ல. இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் தங்களுடைய உடமைகளை, உயிரை மட்டுமல்ல தங்களுடைய உடமைகளையும் சொத்துக்களையும் வாங்கி இருக்கின்றான் சுவர்க்கத்தை கருவதாக சொல்லி. அதனாலேதான் என்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு சொத்து, என்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு உடமை என்னும் மனது அதை விட்டுவிட்டு என்னுடைய செல்வத்தோடும் என்னுடைய உயிரோடும் நான் வந்திருக்கின்றேன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக என்று அந்த சகோதரர் சொன்னார். இவர்கள் தான் அல்லாஹ்வோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மை உண்மையாக நிறைவேற்றியிருந்தவர். இன்னும் பல உடன்படிக்கையை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களை பார்த்து கேட்கின்றார். அதில் ஒன்று, அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவுன் முபீன். மனிதர்களே, உங்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கின்றேன் அல்லவா, ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம் என்று, அவர் உங்களுடைய பரம விரோதி என்று நான் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா என்று அல்லாஹ் இன்னொரு வகையில் எங்களுக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். ஷைத்தானை வணங்க வேண்டாம், என்னை வணங்குங்கள் என்று. இந்த ஒப்பந்தம் எந்த அளவு தூரம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே? ஷைத்தானை வணங்க வேண்டாம், ஷைத்தான் வழியில் நீங்கள் செல்ல வேண்டாம், ஷைத்தானின் தூண்டுதல்களுக்குள் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாம், என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கு அவளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரே, அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் சரியாக நிறைவேற்றுகிறோமா? இப்படி அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் என்று ஒரு பக்கம் இருக்கிறது. இரண்டாவது, அல் வஃபா மஅ ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த அளவு தூரம் நாங்கள் நாணயமாக இருக்கிறோம், அவர்களோடு எந்த அளவு தூரம் விசுவாசமாக இருக்கின்றோம், அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எந்த அளவு தூரம் நாம் நிறைவேற்றுகின்றோம். சஹாபாக்கள் உயிரோடு இருக்கின்ற போது நபி அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள், நாம் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும்? பாருங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உச்ச நண்பர், எப்படி நபி அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே கவனமாக இருந்தார் என்று பாருங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஏற்கனவே சொன்னவர், அவருடைய தந்தை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன், பரிய சஹாபி. தந்தை மௌத்தாகி விட்டார் உலக யுத்தத்திலே, பெண் பிள்ளைகளை விட்டு சென்று விட்டார், குடும்பத்தை கவனிப்பதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் வறுமை கோட்டின் கீழே மாறிக்கொண்டிருந்த ஒரு சஹாபி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து நபி அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், ஜாபிர், நீங்கள் வாழ்நாள் கஷ்டப்படுவது எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தருவதற்கு எந்திரத்தில் ஒன்றுமே இல்லை. பஹ்ரைன் கைப்பற்றப்பட்டால், எதிர்காலத்தில் பஹ்ரைன் கைப்பற்றப்பட்டால் உங்களுக்கு நான் இப்படி 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 பணத்தை தருவேன், அதில் கைப்பற்றப்பட்ட செல்வத்தை தருவேன் என்று மூன்று தடவைகள் சொன்னார்கள். இப்படி 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 தருவீர்கள். நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில் இருக்கின்ற போது சஹாபாக்களை ஒன்று விரட்டிக்கார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் இருக்கிறதா, உங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகள் இருக்கிறதா, சொல்லுங்கள், அவற்றை நான் நிறைவேற்றுகின்றேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், ஹலீஃபா அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைன் கைப்பற்றப்பட்டால் அதில் கிடைக்கின்ற சொத்துக்களில் எனக்கு சொத்துக்களில் எனக்கும் பங்கு தருவதாக சொன்னார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து தன்னுடைய இரண்டு கைகளினாலும் பணத்தை அள்ளி தீனார்களை அள்ளி கொடுத்தார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை எடுத்துக்கொண்டு நாம் எண்ணி பார்த்தேன், 500 தீனார்கள் இருந்தது, மிக பெரும் பணம், 500 தீனார்கள் இருந்தது. இவற்றை பெருமாக்கிக் கொண்டு எடுத்துச் செல்வதற்காக நான் தொடங்கிய பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிர் இங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஜாபிர், உங்களுக்கு அது மட்டுமல்ல,
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எதற்காக அப்படி தருகிறீர்கள்? சொன்னார்கள், ஜாபிர்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எப்படி வாக்களித்தார்கள்? பஹ்ரைனுடைய பணம் கைப்பற்றப்பட்டால், பஹ்ரைன் கைப்பற்றப்பட்டால், அதில் இருக்கின்ற கனிமத்துக்களில் கதா 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 என்று மூன்று தலைவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அதை நான் சரியாக நிறைவேற்றக் கூடாதா ஜாபிர்?
இதோ நபி அவர்கள் சொன்னதை போன்று இந்த மூன்று அழகுகளையும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். சகோதரர்களே, நாங்கள் நினைத்த வாக்குறுதிகள் எம்மாத்திரம் இருக்கின்றன, எந்தளவு கூட நிறைவேற்றி இருக்கிறவர்களே சகோதரர்கள், நபி அவர்கள் அளித்த வாக்குறுதியை கூட அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலும் நிறைவேற்றி இருக்கிறார்களே. உங்களுக்கு தெரிகிறக்கூடிய சந்தம் செல்லவர்கள் நபி அவர்களையும் சகாபாக்களையும் பிடிப்பதற்காக, நபி அவர்களுடைய தலையை கொண்டு வருவதற்காக குறைஷி காவிர்கள் சன்மானத்தை சொன்னார்கள். யார் முஹம்மதுடைய கழுத்தை வெட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்றோ ஒட்டகைகள் செல்வோம். எல்லோரும் கூறினார்கள், அதிலே கூடிய ஒரு மனிதர் சுராக்கா என்ற மாலிக்.
சுராக்கா என்ற மாலிக் விடாமல் ஓடி சென்று நபி அவர்களை அடைய பார்த்தார்கள். இரண்டு மூன்று தடவைகள் தடங்கல்கள் ஏற்பட்டது. நபி அவர்கள் திரும்பி சொன்னார்கள், சுராக்கா, நீங்கள் எங்களை பிடிக்க வர வேண்டாம், திரும்பி சொல்லு. நீங்கள் திரும்பி சென்றால் கிஃப்ரா மன்னனுடைய தங்க வளையல்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சுராக்கா திரும்பி செல்ல விட்டார்.
நபி அவர்கள் மரணித்து
அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணித்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலே தான் மதீனாவின் பிரதேசம் கைப்பற்றப்படுகிறது. கிஸ்ரா மன்னருடைய பிரதேசம் கிட்டத்தட்ட 15 வருடத்திற்கு பிறகு நபி அவர்கள் சுராக்கா இப்னு மாலிக் அவர்களுக்கு வாக்களித்து 15 வருடத்திற்கு பிறகு
கிஸ்ரா மன்னருடைய தங்க வளையல்கள் கைப்பற்றப்படுகிறது.
மஸ்ஜிது நபவியிலே அந்த தங்க வளையல்கள் பட்டத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஐன சுராக்கா, சுராக்கா எங்கே என்று கேட்டார்.
அப்பொழுது அங்கிருந்த சஹாபாக்கள் எதற்காக சுராக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவரை காக்க ஏற்று வந்தார்கள். சனத்தை கிழித்துக் கொண்டு முன்னே வந்தார்கள். அமீருல் முஃமினீன் இரவு சுராக்கா அணிந்திருக்கிறேன் சொன்னார்கள். இதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதி.
அவரை நீங்கள் விரட்டி சென்ற போது சுராக்கா திரும்பி செல்லுங்கள், உங்களுக்கு கிஸ்ராவுடைய இரண்டு தங்க வளையல்களும் கிடைக்கும் என்று நபி அவர்களே.
இதோ நபி அவர்களுடைய அந்த வாக்குறுதி உண்மைப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னதும் சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி பிடித்து அழுதார்கள். முழு மஸ்ஜித் நபவியும் அழுகையினால் நிரம்பி வழிந்தது. சகோதரர்களே, இதுதான் சஹாபாக்கள்.
இவர்கள் தான் மூமின்கள். அத்தகைய மூமின்கள் தான் அல்லாஹ்வின் யாமாரதிஹிம் வஹதிஹிம் ராஊன்.
அல்லாஹ்வுக்கு அவர்கள் அளித்த வாக்குறுதி மனிதர்களுக்கு அளித்த வாக்குறுதி.
அமானங்கள்
இவற்றை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள் தான் இத்தகைய மூமின்கள். புகரி யுத்தத்திலே அவர்களை பாதுகாக்க போய்
தங்களுடைய முதுகுகளையும் நெஞ்சுகளையும் கொடுத்து அமுல்களை வாங்கிக் கொண்டார்கள்.
அப்படி நபி அவர்களை பாதுகாக்க போய்
நபி அவர்களை பாதுகாக்க போய் தியாகம் செய்த ஒரு சகாபி மாதிரி
எதிரிகளுடைய அம்பை தன்னுடைய நெஞ்சை கொடுத்து வாங்கி களத்திலே ஷஹீதான ஒரு சகாபிதான் செகண்ட் ரதி அல்லாஹ்வான். செகண்ட் ரதி அல்லாஹ்வான் செகண்ட் ரதி அல்லாஹ்வான் அவர்களுடைய ஜனாஜாவை தன்னுடைய கையிலே தூக்கி
அல்லாஹ்வுக்கு நான் சாட்சி சொல்லுகின்றேன், தான் அளித்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றிவிட்டேன்.
என்பதை சாட்சி சொல்லிவிட்டுத்தான் சபரிசதம் அவர்களுடைய ஜனாசாவை அடைக்கிறார்கள். என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்? நபி அவர்களுக்கு பயச் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தீனை,
அல்லாஹ்வுடைய ரசூலை, தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளையும் கொடுத்து நாங்கள் பாதுகாப்போம் என்ற அந்த பயம்,
அந்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றினார்கள் அந்த சகாபா. சகோதரர்களே, நபி அவர்கள் இல்லாத காலம்
நாம் எந்தவும் கூட நபி அவர்களுக்கு கொடுத்து அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம்.
அவருடைய கட்டளைகளோடு இல்லாத எந்தவும் கூட நாம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கின்றோம்.
இதுதான் நபி அவர்களுக்கு நாம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதன் பொருள்.
அவர்களுடைய சுண்ணாவை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் உரையாடுவோம்.
அவர்கள் மீது எல்லை இல்லாத அன்பு வைப்பது
என்பது எந்த புத்தகங்களிலே நாம் தெளிவாக இருக்கிறோம் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, மூன்றாவது விடயம், மக்களோடு இருந்த வகையில்
எங்களோடு இருக்கின்ற மனிதர்களோடு
நாணயமாக நடத்தல், அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல்,
அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை காப்பாற்றுதல்.
சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா,
ஹிம்சன் ஒரு பிரதேசம்
ஒரு நாடு, ஒரு சாம்ராஜ்யம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தது தெரியுமா? நம்பிக்கை நிலையம் என்ற ஒரே ஒரு பண்பினால் அந்த முழு நாடும் ஒரே நாடு இஸ்லாத்தை தருகிறது. எப்படி? உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ரோமர்களுக்கு கீழே இருந்த ஹிம்ஸ் பிரதேசம் கைப்பற்றப்பட்டது. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, ரோமர்கள் அழித்து விரட்டப்பட்டார்கள். அங்கே மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிருந்த மக்கள். உமர் ரலி அல்லாஹு அவர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தார்கள், ரெண்டு தெளிவுகளை கொடுத்தார்கள். ஒன்று, அவர்கள் இஸ்லாத்துக்கு வரலாம், அல்லது முஸ்லிம் இஸ்லாத்தின் கீழே சிறுபான்மையினராக வாழலாம். அந்த மக்கள் இரண்டாவதை தெரிவித்தார்கள், நாங்கள் இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஆனால் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் மைனாரிட்டியாக நாங்கள் வாழ்கின்றோம், சிறுபான்மையினராக நாங்கள் வாழ்கின்றோம் என்ற தெளிவை எடுத்துக்கொண்டார்கள். அப்படி சிறுபான்மையினராக வாழ்வதாக இருந்தால் அவர்கள் ஜிஸ்யா என்கின்ற ஒரு வரி கட்ட வேண்டும், ஒரு சிறிய வரி கட்ட வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். சிறிய தொகை 10 லட்சத்துக்கு 40 ரூபாய், 45 ரூபாய் தான் கட்ட வேண்டும். படித்து போட்டவர்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே இருந்தார்கள்.
ரோமர்களுக்கு எல்லாம் ஒரு போராட்டம் உணர்வியெல்லாம் வாழ்வார்கள் முன்னெடுத்த பொழுது ஹிம்ஸ் பிரதேசத்து மக்களுக்கும் அழைப்பு விடுத்தார்கள், வாருங்கள் நீங்களும் ரோமர்களுக்கு எதிராக எங்களோடு சேர்ந்து போராடுங்கள் என்றதும் அந்த மக்கள் உமர் ரலி அல்லாஹு அன்ஹுவுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு போராட்டத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். உடனடியாக உமர் ரலி அல்லாஹ் என்ன செய்தார் தெரியுமா? இவ்வளவு காலமும் அந்த ஹிம்ஸ் பிரதேசத்து மக்கள் எவ்வளவு ஜிஸ்யா வரி கட்டினார்களோ அதை கணக்கு பார்த்து ஒவ்வொருவராக திருப்பி கொடுத்தார்கள். அந்த மக்கள் கேட்டார்கள், எதற்காக நீங்கள் நாங்கள் தந்த பணத்தை திருப்பித் தருகிறீர்கள்? சொன்னார்கள், ஜிஸ்யா என்பது பாதுகாப்பு வரி என்பது உங்களை பாதுகாப்பதற்காக. இப்போது நீங்கள் எங்களுடைய படையிலே வந்து சேர்ந்து விட்டீர்கள், பொது எதிரியோடு போராடுவதற்கு எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
இப்பொழுது எங்களுடைய மார்க்கத்தில் சட்டம் இல்லை உங்களிடத்திலே ஜிஸ்யா வரி அறங்குவதற்கு, மார்க்கத்தில் சட்டம் இல்லை, அதனாலேதான் நாங்கள் திருப்பி தந்தோம். அந்த மக்கள் கேட்டார்கள், இவ்வளவு நாணயம் உள்ள,
இவ்வளவு ஒப்பந்தத்தை வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற பண்புள்ள இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம் என்று சொல்லி முழு ஹிம்ஸ் பிரதேசத்து மக்களும் ஒரே நாளிலே கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். சகோதரர்களே,
இதுதான் நாணயம்,
இதுதான் நம்பிக்கை, நாணயம் விசுவாசமாக இருக்கும்.
சகோதரர்களே, எந்த அளவு தூரம் மனிதர்களோடு நாங்கள் விசுவாசமாக நம்பிக்கை நாணயமாக நடந்தோம்? கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு ஒப்பந்தம்,
மனிதர்களுக்கும் எங்களுக்கு இடையில் நடக்கின்ற ஒரு ஒப்பந்தம், கடன் கொடுக்கல் வாங்கல். குறிப்பிட்ட ஒரு திகழியை சொல்லி நான் கடன் கொள்கிறேன்.
எந்த அளவு தூரம் அதை நிறைவேற்றிருந்தோம் சகோதரர்களே?
வசா என்பது மனிதர்களுடன் வசா, மனிதர்களுடன் நாணயமாக நடத்தல் என்பது மிக முக்கியமான விடயம். மனிதர்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் மனிதர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல்.
இத்தனையாம் திகதி, இத்தனை மாதத்தில், இந்த நாளில் நான் தருகிறேன் என்று சொல்லி எடுத்த கடன்கள் திருப்பி கொடுக்கப்படவில்லை என்றிருந்தால் நாம் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றோம் என்பதுதான் பொருள். சகோதரர்களே, கடன் ஒரு மனிதத்திலே இருந்தால் ஜிஹாத் கூட செய்ய முடியாது,
ஜிஹாத் செய்வதற்காக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது அழைத்து அழைப்பு விடுக்கின்ற பொழுது வருவார்கள், கேட்பார்கள், இதில் யாராவது கடிகள் இருக்கிறார்களா என்று கேட்பார்கள். ஆமென் சொன்னால் நீங்கள் போய் உங்களுடைய கடனை இழுத்து விட்டு வாருங்கள், அதற்கு பிறகு ஜிஹாத் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஒரு மனிதர் ஷஹீதானாலும் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் அவருடைய கடன் மட்டும் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இன்று உங்களுடைய சமூகம் பீடித்திருக்கின்ற ஆகப்பெரிய நோய் கடன். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை தொடர முடியாமல் இருக்கிறது கடன். செக் என்பது என்ன? ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் பேசினார்கள் செக் கொடுக்கின்றோம், அது ஒரு ஒப்பந்தம். இந்த அளவில் நான் இதை திருப்பிட்டுவேன் என்றால் அக்கவுண்ட் க்ளோஸ் ஆன செக்கை கொடுப்பது, அல்லது கொடுத்து விட்டு சொல்லாமல் ஸ்டாப் பேமெண்ட் அளிப்பது, அல்லது அதை செக்கை ரிட்டர்ன் ஆவதற்காக விடுவது, அதற்கு பிறகு வந்தால் இன்னும் மூன்று மாதம் தேர்கோட்டு சிகரியை போட்டுக் கொடுப்பது. இத்தகைய மோசடிகள், இத்தகைய வியாபார கடன் கொடுக்கல் வாங்கல் முறைகள் இஸ்லாத்தில் இதற்கு என்ன இடம் இருக்கின்றது என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எனவே கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது இந்த நியாயம் இல்லாமல் நடக்கின்றது. ஒருவர் ஒருவருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருந்தால் இந்த நாட்டு சட்டத்தின்படி அவர் கோர்ட்டிலே அதற்குரிய வழக்கு தாக்கல் செய்தால் என்னால் கட்ட முடியாது, ஒரு கோடி ரூபாயும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாயிரமாக மூன்றாயிரமாக நான் கட்டுகிறேன் என்றால் அதற்கு ஆளுந்துதான் சொல்லும். அப்படி எத்தனை நிலவுகளுக்கு சமூகத்திலே உருவாகிறது. அல்லாஹ்வை பயன்படக்கூடாது. மரணம் என்று இருக்கிறது,
பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நான் இதை சரியாக செய்வேன் என்று அல்லாஹ்வுக்கும்
பொறுப்பை உருவான ஒரு பொறுப்பை ஏற்றால் அந்த இடத்தில் ஒரு சத்திய பிரமாணம் செய்வார். இந்த பதவிக்கு நான் விசுவாசமாக இருப்பேன்,
அல்லாவுக்கு பொருத்தமாக நான் நடப்பேன் என்று பொதுவான ஒரு சத்திய பிரமாணம், ஒரு பையன், ஒரு இமாம், ஒரு தலைவர் செய்வாராக இருந்தால்
அதை அவர் மிகச்சரியாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒருவரை அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு பொறுப்பாக நியமித்தாரோ அவர்களுக்கு சரியாக அவன் சேவை செய்யவில்லையோ அந்த மனிதனுக்கு சுவர்க்கத்துடைய வாடகை ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலேதான் பொறுப்பில் இருந்த சஹாபாக்கள் எந்த ஒருவரும் தன்னுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரி, கடைசியாக ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லலாம்
நினைக்கிறேன். பொறுப்பு
அவர்கள் சஹாபாக்கள் அந்த பொறுப்பிலும் கடமைகளும் காரணமாக இருந்தார்கள். அல்லாவுக்கு முன்னால் மக்களுக்கு நான் அளித்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். நான் சொன்ன அந்த பிரதேசம், அதற்கு உமர் ரலி அல்லாஹு அவர்கள் சாது பின் ஆமீர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். சாது பின் ஆமீர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிந்த் பிரதேசத்துடைய கவர்னராக இருந்து கொண்டு செல்கிறார்கள். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஹிந்த் பிரதேசத்துக்கு சென்று கேட்டார்கள், பணம் கொஞ்சம் கொண்டு போய் கேட்டார்கள், உங்களுடைய ஊரிலே யாராவது பதியவர்கள் இருக்கிறார்களா இந்த பணத்தை கொடுப்பதற்கு? அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், எங்களுடைய தலைவர் பக்கீராக வேலையாக இருக்கிறார். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு படம் இல்லை, கேட்டார்கள், மண் அமீருக்கும் யார் உங்களுடைய அமீர், உங்களுடைய தலைவர் யார்? சொன்னார்கள், சாது பின் ஆமீர் கவர்னர் நாட்டின் ஜனாதிபதி. கேட்டார்கள், அமீருக்கும் பக்கீர் உங்களுடைய ஜனாதிபதி வேலையாக இருக்கிறார்களா? கொடுத்தார்கள் பணப்பட்டை ஒன்றை, பண முடிச்சொன்றை கொடுத்தார்கள். ஆனால் அபாயம் நடந்து விட்டதாக சொல்லி கணவன் மனைவியுமாக சேர்ந்து அந்த பணத்தை நாட்டிலே இருக்கின்ற ஈழத்தில் பிரித்துக் கொடுத்தார்கள். பற்றி உமரவர்களை சொன்னார்கள், மக்கள் எங்களுடைய அமீரை பற்றி நான்கு கம்ப்ளைண்ட் இருக்கிறது, நான்கு குற்றச்சாட்டுகள் இடத்தில் இருக்கிறது. முதலாவது குற்றச்சாட்டு, இவர் வேலைக்கு தாமதமாக வருகிறார், பகலானதற்கு பிறகு சூரியன் உதித்து சூரிய ஏறியதற்கு பிறகுதான் இவர் வேலைக்கு வருகிறார். உமர் ரலி அல்லாஹு கேட்டார்கள், என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? சொன்னார்கள், நான் சொல்லுவதற்கு விரும்பவில்லை என்றாலும் ஒரு பொதுவான குற்றச்சாட்டாக வந்ததற்கு அதை சொல்ல, என்னுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரர் இல்லை,
ஜனாதிபதியின்
என்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரர் இல்லை,
மனைவிக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, அதனால்
எங்களுடைய மனைவிக்கு ரொட்டிக்கும் மாற்றி செய்து கொடுத்து விட்டு தான் நான் காரியாலயத்துக்கு செல்வேன். அல்ஹம்துலில்லாஹ்.
இரண்டாவது குற்றச்சாட்டு, இரவு நேரத்தில் இவரை சந்திக்க முடியாது.
கேட்டார்கள், சாஜ் என்ன சொல்லுகிறீர்கள்? கலீஃப் அவர்களே, எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையிலான சமாச்சாரம்,
என்னுடைய பகல் நேரங்களை மக்களுக்காகவும் இரவு நேரங்களை என்னுடைய ரப்புக்காகவும் நான் ஒதுக்கி இருக்கிறேன்.
அதனால் பகல் முழுவதும் அவர்கள் என்னை வந்து சந்திக்கலாம், இரவில் என்னுடைய ரப்போடு நான் உறவாடுகின்றேன்.
மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன?
மாதத்திலே இரண்டு நாட்கள் இருக்கின்றது, அந்த இரண்டு நாட்களிலே அவர் இன்மிக சாதகமாகத்தான் காரியாலயத்தில்
ஒன்று சொன்னார்கள்,
ஹலீமா அவர்களே, எனக்கு ஒரே ஒரு துப்பாதான் இருக்கிறது,
ஒரே ஒரு
உரைதான் இருக்கிறது, ஒரு தடவை நான் கழுவி காயில் வரைக்கும் வெயிலில் போட்டு காயில் வரைக்கும் காத்திருந்து அடைந்ததற்கு பிறகுதான் முடிச்சு கொண்டு நான் காரியாலயத்துக்கு வருவேன்.
நான்காவது குற்றச்சாட்டு என்ன?
சில சந்தர்ப்பங்களில் எங்களோடு அவர் பேசிக் கொண்டிருப்பார், அவரை அறியாமல் வேறு பக்கம் அவருடைய சிந்தனை திரும்பிவிடும். கேட்டார்கள், ஏன் சார்?
அதனால்
சொன்னார்கள், அவர்களே,
பாதுகாப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.